நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் மாதம் 31 வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். நகரில் மேம்பாலம் ஒன்று இடிந்து விழுந்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது குறித்த செய்திகள். தமிழக அரசு மின் திருட்டுக்கு உதவுகிறது என்று பாஜக முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு. வட இலங்கையில் கண்டெடுக்கப்பட்டுள்ள வெடிபொருட்கள் குறித்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளவை.
மிக நொக்கம் ஹோயில்லா பலலா அப்படி என்ன சும்மான பார்லிமெண்ட் பிரகாஷக்கரன் சிலட்ட வட அப்பிட்ட அத ஆராய்ச்சியினும் அவியாவிதுகன.
மலையக மக்களின் ஊதிய உயர்வு தொடர்ந்து இழுபறியாக உள்ளது குறித்த ஒரு பார்வை.
நாங்கள் ஓட்ட போட்டோமே, எங்கள் தோட்ட தொழிலாளிக்கு 1000 ரூபா சம்பளம் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. இதுக்கான முடிவு யாருமே எங்களை கணக்கெடுக்காம இருந்தா தோட்ட தொழிலாளியே வச்சிருக்கத விட நீங்க கொண்டு விட்டா கூட பிரச்சனையே இல்லை.
ஆகியவையும் இன்ன பிற செய்திகளும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன் புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஜுமா தமது சொந்த வீட்டை மேம்படுத்த அரசு நிதியை பயன்படுத்திய செயலை அந்த நாட்டின் அரசியலமைப்பு நீதிமன்றம் கடுமையாக சாடியுள்ளது. பணத்தில் ஒரு பகுதியை மீளச் செலுத்துமாறு அரசியலமைப்பு நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். ஜுமா உத்தரவை மதிப்பதாக அரசாங்கத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார்.
இந்தியாவின் கொல்கத்தா நகரில் இடிந்து விழுந்த மேம்பாலத்தின் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்பதற்காக படையினர், பொறியியலாளர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்கள் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர். இந்த சம்பவத்தில் 18 உயிரிழந்துள்ளனர் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 60 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். சுமார் 150 வரை கொங்கிரீட் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் என சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர். கிரெயின்கள், வெப்பத்தை வைத்து படம் பிடிக்கும் கேமராக்கள் உட்பட மிக முக்கிய உபகரணங்கள் மீட்பு நடவடிக்கைகளுக்காக அங்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அங்கு நிலைமையை சமாளிக்க அதிகாரிகள் போராடி வருவதாக சம்பவ இடத்தில் இருக்கும் பிபிசி செய்தியாளர் தெரிவிக்கின்றார்.
செர்பியாவின் தீவிர தேசியவாத தலைவர் வொய்ஸ்லாவ் ஷெஷெல் 1990களில் பால்கன் போர் சமயத்தில் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் புரிந்தார் என்கின்ற வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த குற்றங்களுக்கு அவர் தனிப்பட்ட ரீதியில் பொறுப்பேற்க முடியாது என ஐநாவின் போர்க்குற்றங்களுக்கான நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஷெஷெல் விடுவிக்கப்பட்டது வெட்கக்கேடானது என குரேஷியா மற்றும் பஸ்னியா ஆகிய நாடுகள் ஆத்திரம் வெளியிட்டுள்ளன.
சோமாலியாவில் சுமார் 10 அதிகமான மக்கள் எதிர்கொண்டுள்ள பட்டினி சாவை தவிர்ப்பதற்காக $100 மில்லியன் அதிகமான அவசர உதவி தேவைப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபை கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென சோமாலியாவுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் ஒருங்கிணைப்பாளர் பீட்டர் டி கிளக் கென்யாவில் நடந்த செய்தியாளர் சந்திப்பொன்றின் போது தெரிவித்துள்ளார். சோமாலிய சமூகத்தினர் தங்கள் உயிர் பிழைப்பதற்கான வழியை ஏற்கனவே இழந்துவிட்டனர் என அவர் அங்கு மேலும் கூறியுள்ளார். அங்கு நிலைமை மோசமடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
கட்டாரில் 2022 நடத்த திட்டமிடப்பட்டுள்ள கால்பந்து உலகக்கோப்பை போட்டிகளை முன்னிட்டு அங்கு கட்டட வேலைகளில் தொழிலுக்கு அமர்த்தப்பட்டுள்ளவர்கள் திட்டமிட்ட வகையில் பரவலான துஷ்பிரயோகங்களுக்கு முகம் கொடுப்பதாக அம்னஸ்டி இன்டர்நேஷனல் தெரிவித்துள்ளது. சில சமயங்களில் தொழிலாளர்கள் கட்டாயமாக வேலையில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் குறித்த மனித உரிமைகள் குழு சாடியுள்ளது.
பாகிஸ்தான் பெஷாவர் நகரில் எலிகளை கொலை செய்பவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என அந்நகரின் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். பெஷாவர் நகரில் கடுமையாக எலிகள் பெருகியுள்ளதன் வெளிப்பாடாக இந்த அறிவிப்பு வந்துள்ளது. அங்குள்ள எலிகள் உணவு, உடை மட்டுமன்றி வீடுகளையும் அரித்து சாப்பிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எலி கடித்ததில் குறைந்தது 1 குழந்தையொன்று உயிரிழந்துள்ளது.
செய்தி அரங்கில் முதலாவதாக இந்திய செய்திகள். கொல்கத்தா நகரில் கட்டப்பட்டுக் கொண்டிருந்த மேம்பாலம் ஒன்று இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதுகுறித்து சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
இந்தியாவில் மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகர் கொல்கத்தா நகரில் கட்டப்பட்டுக் கொண்டிருந்த மேம்பாலம் ஒன்று இடிந்து விழுந்ததில் குறைந்தது 15 கொல்லப்பட்டு இருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த மேம்பாலத்தின் கீழ் தற்காலிக தங்கும் இடங்களில் பலர் வசித்து வந்ததாலும் நண்பகல் வேளையில் கீழே பலர் நடந்து செல்லும் போது இந்த மேம்பாலம் இடிந்து விழுந்திருப்பதாலும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்பதற்காக கான்கிரீட் படிமங்களை மீட்பு பணியாளர்கள் உடைத்து வருகின்றனர். இந்த விபத்திற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். விபத்து நடந்த பகுதிக்கு நேரில் சென்ற அவர் கட்டுமான வல்லுநர்களின் கருத்துக்களும் இந்த விவகாரத்திற்காக பெறப்படும் என்றார். மீட்பு பணிகளில் ராணுவம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையை சேர்ந்த 400 அதிகமானோர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மக்கள் நெரிசல் அதிகம் உள்ள பகுதிகளில் நடைபெற்ற இந்த விபத்தால் பலர் அதிர்ச்சியில் உள்ளதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது. இருந்தபோதும் அங்குள்ள நிலையை சீர் செய்ய மத்திய அரசு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் அலுவலக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே இந்த மேம்பால இடிபாடு வீடியோ பதிவுகள் சமூக வலைதளங்களில் பரவ தொடங்கியுள்ளன. மேற்கு வங்க மாநிலத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்னமும் 4 வரும் திங்கட்கிழமை நடைபெற உள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
இதனிடையே தமிழக அரசு மத்திய அரசின் திட்டங்களுக்கு போதிய ஆதரவு தருவது இல்லை என்று மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையிலிருந்து மீண்டும் ஜெயக்குமார்.
மின்சார திருடர்களின் நலன் மீதுதான் தமிழக அரசு அக்கறை கொள்கின்றது என மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்களை தமிழக அரசு ஏற்க மறுக்கின்றது என்றார். மேலும் சட்டவிரோத கும்பல்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையே தமிழக அரசு கடைபிடிப்பதாகவும் அப்போது அவர் குற்றம் சாட்டினார்.
தமிழ்நாடு கவர்மெண்ட் டஸ் நாட் வாண்ட் பீப்பிள் ஆஃப் தமிழ்நாடு டு பீ பெனிஃபிட்டட்.
தமிழ்நாட்டு மக்கள் பயனடைவதை தமிழக அரசு விரும்பவில்லை. மாறாக மின்சார திருட்டில் ஈடுபடுவோர் பயனடைவதையே அவர்கள் விரும்புகிறார்கள். 18 மாநிலங்களைச் சேர்ந்த 90% மக்களின் பாராட்டை பெற்றுள்ள திட்டத்திற்கு தமிழக அரசு ஒப்புதல் வழங்க மறுத்துவிட்டது என்றார் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர். தொடர்ந்து பேசிய அவர், எல்இடி விளக்குகளை குறைந்த விலையில் அளிப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ள உஜாலா திட்டத்தையும் தமிழக அரசு ஏற்க மறுக்கின்றது என்றார். அத்தோடு வெளிசந்தையில் 400 விற்கப்படும் எல்இடி விளக்குகளை மாநில அரசுகளுக்கு சிறப்பு விலையாக 100 மத்திய அரசு வழங்கி வரும் போதும் கூட தமிழக அரசு மற்றவர்களிடம் அதிக விலை கொடுத்து வாங்கும் நிலையே நீடிப்பதாகவும் பிரகாஷ் ஜவடேகர் குறை கூறினார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா அணுக முடியாதவராக உள்ளார் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியிருப்பது அரசியல் ஆதாயத்திற்காக இல்லை என்று மறுப்பு கூறிய பிரகாஷ் ஜவடேகர், அது அவரது அனுபவம் பற்றிய கருத்து வெளிப்பாடுதான் என்றும் குறிப்பிட்டார். மாநில அரசின் இழப்பீடுகளை சரி செய்ய மத்திய அரசு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது மக்கள் நலனுக்காக அவற்றை மாநில அரசுகள் ஆதரிக்க வேண்டும் என்றும் பிரகாஷ் ஜவடேகர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது.
சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையின் வடபகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ஆயுதங்களால் நாட்டுக்கு அச்சுறுத்தல் என்று ஒரு தரப்பு கூறுவதை பாதுகாப்பு அமைச்சகம் மறுத்துள்ளது. இதனிடையே இந்த விஷயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பிரணல் ரணில் விக்ரமசிங்கவுடன் பேசியுள்ளார். இதுகுறித்து சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையில் தீவிரவாதமும் இனவாதமும் மீண்டும் தலை தூக்க ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தற்கொலை அங்கி உட்பட வெடிப்பொருட்கள் சாவக்கச்சேரியில் நேற்றைய தினம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இன்று கொழும்பில் நடந்த வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். போர் நடந்த ஒரு நாட்டில் போருக்கு பின்னர் ஆயுதங்கள் மீட்கப்படுவது ஆச்சரியப்பட வேண்டிய விடயமல்ல என தெரிவித்த அவர், இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார்.
அது உதே கிட்ட மட்டத்தரை பலுவாம பூம்ப கஹன்னேனோ வெல்ல வத்தட கஹனோ மேஹாட்ட கஹ.
இன்று காலை எழுந்து பத்திரிகையை பார்த்தவுடன் குண்டு வைக்க வருகிறார்கள், வெள்ளவத்தையில் குண்டு வைக்கப் போகிறார்கள் என்று முன்னாள் அமைச்சர் ஜிஎல் பீரிஸை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. சம்பந்தப்பட்டவர்களிடம் தொடர்பு கொண்டு விசாரித்த போது தற்கொலை அங்கி உட்பட வெடிபொருட்கள் மீட்கப்பட்டதாக என்னிடம் தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் தற்போது முழுமையான விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பில் எதிர்வரும் வாரங்களில் நாடாளுமன்ற அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க இருக்கிறேன்
என்று கூறிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, சாவகச்சேரி சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணை ஒன்றை நடத்தும்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தன்னிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் எனவும் தெரிவித்தார்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்றைய தினம் என்னை தொடர்பு கொண்டு வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளமை தொடர்பில் விசாரணை நடத்தும்படி கோரினார். போர் நடந்த பகுதியிலிருந்து வெடிபொருட்கள் மீட்கப்படுவது புதுமையான விடயமல்ல. அங்குள்ள தமிழ் மக்கள் கூட வெடிபொருட்கள் தொடர்பில் தொடர்ந்தும் தகவல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்
என்று கூறிய பிரதமர், நாட்டில் தீவிரவாதிகளோ அல்லது வேறு குழுக்களோ செயற்படுகின்றதா என்பது பற்றி விசாரிக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார்.
நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப பல செயல்திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வரும் இந்த சூழலில் இப்படியான பிரச்சாரங்கள் மூலம் அதனை சீர்குலைக்க சிலர் இவ்வாறு செய்கிறார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதனை முன்னாள் புலி உறுப்பினர்கள் செய்கிறார்களா, அல்லது எம்ஐ எதிர்ப்பவர்கள் செய்கிறார்களா, அல்லது இரண்டு பேரும் சேர்ந்து இந்த சதியில் ஈடுபட்டுள்ளார்களா என்பது தொடர்பிலும் விசாரணை நடத்துவோம்
என்றார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க.
செய்தியை தந்தவர் சார்ல்ஸ் பீட்டர். இலங்கையின் முற்போக்கு சோசியலிஸ்ட் கட்சியின் தலைவர் குமார் குணரத்னத்திற்கு ஓராண்டு சிறையும் அபராதமும் விதித்து நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பளித்து கொடுத்து கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார்.
விசா அனுமதி பத்திரமின்றி இலங்கையில் சட்ட விரோதமாக தங்கியிருந்தமை தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முற்போக்கு சோசியலிச கட்சியின் செயலாளர் குமார் குணரத்னத்துக்கு கேகாலை மஜிஸ்ட்ரேட் நீதிபதி ஒரு வருடகால சிறை தண்டனை வழங்கியுள்ளார். இதற்கு மேலதிகமாக 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய வாசியான குமார் குணரத்னம் கடந்த 2015 ஜனவரி மாதம் 1 இலங்கை வந்தார். அதன் பின்னர் அவர் குடிவரவு சட்டங்களை மீறும் வகையில் இலங்கையில் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி குடிவரவு அதிகாரிகள் குமார் குணரத்னத்துக்கு எதிராக விசாரணையொன்றை ஆரம்பித்தனர். இந்த விசாரணைகளில் கலந்து கொள்ளாமல் தலைமறைவாகிய குமார் குணரத்னம் கடந்த வருடம் கேகாலை பகுதியில் வைத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் விசா அனுமதி பத்திரமின்றி நாட்டில் சட்ட விரோதமாக தங்கியிருந்தமை தொடர்பாக குமார் குணரத்னத்துக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. நீண்ட வழக்கு விசாரணையின் பின்னர் இன்று தீர்ப்பை அறிவித்த நீதிபதி குமார் குணரத்னம் குற்றவாளி என்று அறிவித்தார். இதன்படி சம்பந்தப்பட்ட சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள தகவல் அறியும் சட்டமூலத்தின் சில பிரிவுகளின் மூலம் அரசியல் யாப்பு மீறப்படுவதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி உச்சநீதிமன்றத்தில் 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுக்களில் பிரதிவாதியாக சட்டமா அதிபர் குறிப்பிடப்பட்டுள்ளதாக மனுதாரர் சார்பில் ஆஜராகும் வழக்கறிஞர் திஷ வீரகொட தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட சட்டமூலத்தில் 5 பிரிவின்படி அரசாங்கம் சர்வதேசத்துடன் ஏற்படுத்திக் கொள்ளும் பொருளாதார ஒப்பந்தங்கள் தொடர்பான விவரங்களை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதை தடை செய்யப்பட்டுள்ளதாக மனு மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இலங்கை அரசியல் சாசனத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்டுள்ள தகவல்களை அறியும் அடிப்படை உரிமை மீறப்படுவதாக மனு மூலம் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட சட்டமூலத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை வாக்குகளை பெற்ற பின்னர் சர்வஜன வாக்கெடுப்பின் மூலம் சம்பந்தப்பட்ட சட்டமூலம் அனுமதிக்கப்பட வேண்டுமென்று தீர்ப்பளிக்குமாறு மனு மூலம் நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது.
இலங்கையின் மலையக பெருந்தோட்டத் தொழில் பணிபுரியும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு ஓராண்டுக்கும் மேலாக எவ்வித முடிவும் இல்லாமல் இழுபறியாகவே உள்ளது என்று கூறுகின்றார் நமது செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் மலையக பெருந்தோட்டத் தொழிலாளர்களின் நலன்களை பேணும் கூட்டு ஒப்பந்தம் ஒரு வருடமாகியும் இதுவரையில் புதுப்பிக்கப்படவில்லை. இதனால் தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பிலும் கடந்த ஒரு வருட காலமாக இழுபறி நிலை தொடர்கின்றது. தோட்ட நிர்வாகங்களின் சம்பளத்துக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையில் இறுதியாக 2013 செய்து கொள்ளப்பட்ட கூட்டு ஒப்பந்தம் கடந்த வருடம் மார்ச் மாதம் 31 காலாவதியாகி இன்றுடன் ஒரு வருடமாகின்றது. இதுவரையில் புதிய ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்படவில்லை. தற்போது வழங்கப்படுகின்ற 620 நாட்சம்பளம் 1,000 என அதிகரிக்கப்பட வேண்டுமென்று தொழிற்சங்கங்கள் முன்வைத்த கோரிக்கையே இதற்கு காரணம் என்று கூறப்படுகின்றது. தங்களுக்கு சம்பள உயர்வை பெற்றுத்தருவதாக கூறிய தொழிற்சங்கங்களும் அரசியல் தலைமைகளும் தங்களை ஏமாற்றி விட்டதாக தோட்ட தொழிலாளர்களினால் இங்கு குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகின்றது.
இப்ப ஓட்டு வாங்கின கைக்கு யாரும் வாரதில்லை. ஓட்டு வாங்கினவங்க உயிரோட இருக்கிறாங்களா இல்ல இல்லையா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியணும்.
நாங்க ஓட்ட போட்டோமே, எங்க தோட்ட தொழிலாளிக்கு 1,000 சம்பளம் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. எங்க தோட்ட தொழிலாளிய பத்தி யாருமே கணக்கெடுக்க மாட்டேங்கிறீங்க. மாவுக்கு 7 கூட்டி இன்னைக்கு மாவு 100 காலையில நாங்க எலும்புனா காலையில மாவு பிணைஞ்சு ரொட்டி, இந்த ரொட்டியத்தான் நாங்களும் சாப்பிட்டுக்கிட்டு வாழ்றோம். அப்ப இதுக்கான முடிவு யாருமே எங்களை கணக்கெடுக்காம இருந்தா தோட்ட தொழிலாளியே ஒண்ணு அல்லது வச்சிருக்கதை விட நீங்க கொண்டு விட்டா கூட பிரச்சனையே இல்லை.
ரணில் விக்ரமங்க சார் சொன்னாரு, உங்களுக்கு நான் வாங்கி தரேன். இது வரைக்கும் தலாகல்ல வந்து மீட்டிங் பேசினாங்க, சம்பளத்தை வாங்கி தரேன் வாங்கி தரேன்னு, இது வரைக்கும் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல.
தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கத்தின் முழுமையான ஒத்துழைப்பு தேவை என்கின்றார் பிரதான தொழிற்சங்கமான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் துணைத் தலைவர்களில் ஒருவரான கணபதி கனகராஜ்.
அரசாங்கங்களை பொறுத்தவரையில அவங்க நினைக்கிறாங்க தோட்ட தொழிலாளர் சம்பளம் வந்து தொழிற்சங்கங்களுக்கும் தோட்ட கம்பெனிகளுக்கும் இடையிலான பிரச்சனை தானே தவிர இது இந்த நாட்டின் பிரச்சனை இல்ல அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ஏனைய நிறுவனங்கள் நட்டத்தில் இயங்குகின்ற போது அந்த நிறுவனங்களுக்கு சலுகைகளை வழங்கி சம்பளத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் எவ்வளவு முயற்சிகளை மேற்கொள்கின்றதோ அதே அளவு முயற்சிகளை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களிடம் இருக்கிறது. அதை அரசாங்க தரப்பிலே ஆளும் கட்சி தரப்பிலே இருக்கின்றவர்கள் வலியுறுத்த வேண்டும்
என்றார் கணபதி கனகராஜ்.
நமது செய்தியாளர் உதயகுமார். அடுத்ததாக இந்தியாவில் நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை போட்டிகள் குறித்த தற்பொழுது நிலை குறித்து பார்ப்போம். இந்த போட்டி 2வது அரையிறுதி போட்டி. இதில் இந்தியாவும் மேற்கிந்திய தீவுகள் அணியும் ஆடி வருகின்றார்கள். இதில் வெற்றி பெறும் அணி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடும். தற்பொழுதைய சூழலில் 6.5 ஓவர்கள், அதாவது சுமார் 7 ஓவர்கள் முடிவடைந்துள்ள நிலையில் மேற்கிந்திய தீவுகள் அணி 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 50 ஓட்டங்களை எடுத்துள்ளார்கள். மேற்கிந்திய தீவுகள் அணியின் அதிரடி ஆட்டக்காரர் புயல் கெயில் 5 ஓட்டங்களுமே எடுத்திருந்த சூழலில் ஜஸ்பிரீத் பூம்ராவின் பந்தில் ஆட்டமிழந்தார். பின்னர் மற்றொரு அதிரடி ஆட்டக்காரரான மார்லன் சாமுவல்ஸும் ஆட்டம் இழக்க மேற்கிந்திய தீவுகள் அணி சற்று ஆட்டம் கண்டுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்திய அணி முன்னதாக 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு